பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முந்தைய பாடத்தில் ரமதான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் படிக்கக்கூடிய இந்த பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பற்றி மார்க்கம் என்ன கூறுகிறது, ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பற்றி மார்க்கம் என்ன கூறுகிறது, அதாவது குர்ஆன் ஹதீஸ் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, இந்த மூன்றிலிருந்தும் இந்த ரமதான் மாதத்தினுடைய சட்டம் என்ன என்பதைத்தான் ஆசிரியர் அவர்கள் இப்ப நமக்கு சொல்லித்தராங்க. சரி, ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பொறுத்தவரை, ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பொறுத்தவரை, இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு என்பது எல்லா முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையான ஒன்றாக இருக்கிறது. எல்லா முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையாக, வெறும் கடமை என்று நம்ம சொல்லல, கட்டாய கடமை. ஏன்னா சில நேரங்களில் சில கடமைகள் விட்டுட்டா அதுக்கு ஒரு பழிப்பு இருக்கும், ஆனால் தண்டனை என்று சொல்ல முடியாது. ஆனால் கட்டாய கடமை என்று சொல்லும்போது கண்டிப்பா அதற்கு நன்மை கூட, அதை விட்டுவிட்டால் பாவமும் ரொம்ப பெரிய பாவமாக இருக்கும், தண்டனை பயங்கரமாக இருக்கும். சரி, அப்ப ரமதானுடைய நோன்பு என்பது அது ஒரு கட்டாய கடமை முஸ்லிம்கள் மீது. அப்ப முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப காஃபிர்கள் மேல நோன்பு கடமை என்று நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? பின்னாடி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். இரண்டாவதாக, அந்த முஸ்லிம் பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும். அப்ப குழந்தை பிள்ளைகள் சிறுவர்கள் மேல ஃபர்து கிடையாது. அவங்க வைத்தால் நோன்பு நிறைவேறி போயிடும். புரியுதா? நன்மை கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் கிடைக்கும். ஆனா கட்டாயம், கட்டாய கடமையாக அவங்க மேல ஆகாது. அதாவது தண்டிக்கப்படுவார்களா என்றால் தண்டிக்கப்பட மாட்டான். அடுத்ததாக, புத்தி அவங்களுடைய அறிவு சுதாரிப்போடு இருக்கணும். அறிவு சுதாரிப்பு இல்லாம புத்தி பேதலித்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவங்க மேலையும் நோன்பை நம்ம கடமையாக்க முடியாது, கடமைன்னு சொல்ல முடியாது. எப்படி ஒருத்தர்கள் திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, கோமா ஸ்டேஜுக்கு போய் எந்திரிச்சு வந்தாரு, அவருடைய அறிவே வேலை செய்யல. மொத்தமா இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறதே தான் யாருங்கிறதே அவருக்கு தெரியல. அந்த மாதிரி அவருடைய நிலைமை மாறி போயிருச்சு. அல்லது ஒருத்தர் பிறவிலேயே பைத்தியமா இருக்காரு, உடல் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு, ஆள்லாம் பார்த்தா வாட்ட சட்டமா இருக்காரு, சாப்பிட்றாரு, வைக்கிறாரு, ஆனா அவர் வந்து பைத்தியம். மக்கள் கூப்பிடுறாங்களோ ஒருத்தரை போய் பைத்தியம் சொல்லிட்டு, யாரை பார்த்து பைத்தியங்கிறாங்க, அவர் என்ன செய்யறாருங்கிறது அவருக்கு தெரியாது, அவர் என்ன பேசுறாரு என்பதும் அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு பலவீனமான நிலைமையில உள்ளவர்களை பைத்தியம் என்று சொல்றோம். அப்ப அந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் மேலேயும் நோன்பு கடமை அல்ல. இதே போலதான் மற்ற மார்க்க கடமைகளும் சரி. அடுத்ததாக, அவர் முஸ்லீமாக இருப்பதை போன்று, அதே போல பருவ வயதை அடைந்திருப்பதை போன்று, அறிவும் அவருக்கு சுதாரிப்பாக இருப்பதை போன்று, அவரிடத்துல அந்த அமலை செய்வதற்குரிய ஆற்றலும் இருக்கும், குதிரத் வலிமை இருக்கணும், உடல் வலிமை அவருக்கு இருக்கணும். அப்ப அந்த உடல் வலிமை இல்லை என்று சொன்னால் அவர் மேலேயும் நோன்பு நம்ம கட்டாய கடமை என்று சொல்ல முடியாது. இப்ப ஒரு மனிதர் முஸ்லீமா இருக்கிறாரு, வயது வந்தவரா இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே இருக்குது, ஆனா நோன்பு வைக்க முடியாது அவருக்கு, அந்த மாதிரியான நோயில் இருக்கிறார். அல்லது ரொம்ப வயசாகி தள்ளாடக்கூடிய ஒரு வயசுக்கு போய் நோன்பு வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர் இழந்திருந்தார் என்றால் அவர் மேலேயும் நோன்பு கடமையாகாது. அப்ப நோன்பை வைப்பதற்குரிய குதிரத் ஆற்றல் அவரிடத்துல இருக்கணும். சரியா? அடுத்ததாக, இந்த நோன்பு ரமதான் மாசத்தினுடைய நோன்பு கட்டாய கடமையாக இருந்தாலும் இந்த நபர்கள் மீது அதை அவர்கள் உடனடியாக வைக்க வேண்டும் என்று சொல்வதென்றால் அவர் உள்ளூரில் இருப்பவராக இருக்க வேண்டும். உள்ளூரில் அவர் இருக்கணும். இப்ப வெளியூருக்கு போயிட்டாரு, பயணம் செஞ்சு போயிருக்கிறாரு, அவர் மேல ரமதான் நோன்பு கடமை. ஆனா இப்பயே அவர் அந்த நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் அவங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறான், அவர்கள் ஊருக்கு திரும்பியதற்கு பிறகு, சொந்த ஊருக்கு திரும்பியதற்கு பிறகு அவர்கள் நோன்பை வைத்துக் கொள்ளலாம் என்று. சரியா? அடுத்ததாக, வேற எந்த விதமான தடைகளும் அவருக்கு இருக்கக்கூடாது. நோன்பு வைப்பதற்குரிய எந்த விதமான தடைகள் காரணங்களும் அவருக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி யாரிடத்துல காரணங்கள், அதாவது நோன்பு கடமையாகுவதற்குரிய இந்த காரணங்கள் இருக்குமோ அவங்க மேல நோன்பு வந்து கட்டாய கடமையாயிடும். அப்ப முஸ்லீமாக இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்கணும், புத்தி சுதாரிப்போட இருக்கணும், அவங்க வலிமை இருக்கணும், உடல் நோன்பு வைப்பதற்குண்டான உடல் வலிமை அவர்களிடத்தில் இருக்கணும், உள்ளூரில் அவங்க இருக்கணும், பயணி இல்லாம உள்ளூரிலே அவர்கள் இருக்க வேண்டும். அதே போல வேற நோன்பை தடுப்பதற்குரிய காரணங்கள் எதுவும் அவருக்கு இல்லாம இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணு அவங்களுக்கு பிரசவமாகி அவங்களுடைய பிரசவ உதிரம் வந்துருச்சு, அப்ப நோன்பை வைக்க முடியாத ஒரு காரணம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப அவங்க நோன்பு கடமை, ஆனா இப்ப வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. எப்ப அதிலிருந்து அவங்க சுத்தமாவாங்களோ அப்ப அவர்கள் மேல நோன்பு கடமையாகும். அப்ப இந்த மாதிரியான அதாவது காரணங்கள் நோன்பு கட்டாய கடமையாகுவதற்கும் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கும் உரிய காரணங்கள், புரியுதா? அப்ப நோன்பு என்பது குரானின் அடிப்படையிலையும் ஹதீஸின் அடிப்படையிலையும் இன்னும் முஸ்லிம்களுடைய யோகோபித்த கருத்தின் அடிப்படையிலையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த கடமை யார் மீது என்று சொன்னால், முஸ்லீமாக இருக்க வேண்டும், பாலியல் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், ஆக்கில் புத்தி சுவாதீனம் உள்ளவராக, புத்தி அறிவுள்ளவராக, தெளிவுள்ளவராக அவர் இருக்க வேண்டும், உடல் வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும், உள்ளூரிலே அவர் இருக்க வேண்டும், வெளியூரில் பயணித்தவராக இருக்கக்கூடாது. அதே போல வேற விதமான அதாவது தற்காலிகமான தடைகள் எதுவும் அவருக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா அவர் மேல கண்டிப்பா ரமதான் மாசத்தில் உடனடியாக நோன்பு வைப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. சரி, அப்ப குரானும் இதைத்தான் உறுதிப்படுத்துகிறது, ஹதீஸும் இதைத்தான் உறுதிப்படுத்துகிறது, முஸ்லிம்களுடைய யோகோபித்த முடிவும் இதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், அதாவது நம்மை பொறுத்தவரை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ, நம்மை பொறுத்தவரை நம்ம எந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதா இருந்தாலும் அதுக்கு குரானிலிருந்து ஆதாரம் கொண்டு வருவோம், இரண்டாவது ஹதீஸிலிருந்து, மூன்றாவது சஹாபாக்கள் தாபியின்களுடைய யோகபித்த முடிவிடுது, இஜ்மா என்று இதற்கு சொல்லப்படும், புரியுதுங்களா? இஜ்மா என்பதும் மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரம், சரியா? இன்றைக்கு வந்து குரான் ஹதீஸ்னு பேசக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத்து இன்னும் இவர்களுடைய வழியில மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை புரியக்கூடிய, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த கூட்டம்லாம் இஜ்மாஐ ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சஹாபாக்கள் தாபியின்களுடைய யோகபித்த முடிவை கருத்து அவங்க ஆதாரமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஆதாரமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னா, அவர்களை ஆதாரமா வைத்துட்டா அதுக்கப்புறமா இவங்க அறிவுக்கு அங்க வேலை இல்லாம போயிடும், இவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு வேலை இல்லாம போயிடும். அவர்கள் ஏற்றுக்கொண்டதை இவர்களும் ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் மறுத்ததை இவர்களும் மறுக்க வேண்டும் என்று ஆயிடும். ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன, புதுசா சில விஷயங்களை இவங்க உள்ளார கொண்டு வரணும், இருக்கிற பல விஷயங்களை இவங்க மறுக்கணும் என்பதுதான் இவங்களுடைய மனசுல உள்ள கொள்கை, விளங்குதுங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப சஹாபாக்களுடைய இஜ்மாஐ ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இவங்க எதுக்கு நிர்பந்திக்கப்பட்டு விடுவாங்க? அவங்களுடைய காலத்தில் எது தீன், எது தீனாக இருந்துச்சோ அதுதான் தீன். புதுசா எதையும் சேர்க்க முடியாது, இருக்கிறது எதையுமே குறைக்கவும் முடியாது, புரியுதா? ஆனா இவர்களுக்கு நோக்கம் என்ன, இருக்கிறத குறைக்கணும். இப்ப ஜக்காத்து அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்துல, தாபியின்கள் காலத்துல, தாபியின்கள் இமாம்கள் காலத்துல, இதுவரைக்கும் வந்து 1400 நூற்றாண்டுகள்ல ஜக்காத் என்பது முஸ்லிம்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த வருஷத்துல தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள், வியாபார பொருட்கள், காசு பணம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜக்காத்து என்றைக்கு கடமையானதோ அன்றையிலிருந்து இன்று வரை ஆண்கள் பெண்கள் ஜக்காத்து கடமையானவர்கள் அன்றைய வருடத்துல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்துக்கும், அது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளா இருக்கட்டும், புதிதாக தனக்கு கிடைத்த பொருளா இருக்கட்டும், எல்லா பொருளுக்குமே சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப இவர்கள் நேரடியா குரான்ல இல்ல பாருங்க, நேரடியா ஹதீஸ்ல இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டா இனி கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்தாங்க. அப்ப இஜ்மா என்ற அந்த யோகோபித்த முடிவை இவர்கள் மறுக்கின்ற காரணத்தினாலதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒருமித்த கருத்துடைய சட்டங்களை இவர்கள் மறுக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் அறியப்படாத பல விஷயங்களை மார்க்கம் என்று புதிதாக மார்க்கத்துக்குள்ளார அவங்க கொண்டு வர்றாங்க. புரியுதா? அப்ப மன இச்சையின்படி மார்க்கத்தை யார் பின்பற்ற நினைப்பார்களோ, மன இச்சையின்படி மார்க்கத்தை யார் பின்பற்ற நினைப்பார்களோ அவர்கள்தான் சஹாபாக்களுடைய இந்த இஜ்மாஐ மறுப்பார்கள். ஏன் அப்படி மறுத்தாதான் அவங்களுடைய மன இச்சையால தீன்ல விளையாட முடியும். விரும்பியதை ஏற்றுக்கொள்வதற்கும் விரும்பாததை அவர்கள் விடுவதற்கும் மறுப்பதற்கும் அவர்களால முடியும். புரியுதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்ப குரான்ல இருந்து முதல் ஆதாரம் என்னன்னா சூரத்துல் பக்ராவுடைய 183வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. முன்னுள்ளவர்கள், இங்க கவனிங்க, பின்னாடி உங்களுக்கு படிச்ச அர்த்தம் சொல்றேன். முன்னுள்ளவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல, மூமின்களே உங்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான், ஃபைனல். அது வந்து ரிட்டன் எழுதப்பட்டு விட்டது, இனி மாத்த முடியாது. இதற்கு முன்னால் உள்ளவர்கள் மீது விதிக்கப்பட்டதை போல. அப்ப குரானுடைய இந்த நேரடியான வசனம், புரியுதா? அதே போல அடுத்து 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ரமதான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது. அது மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது. நேர் வழியின் தெளிவான அத்தாட்சிகள் அதில் இருக்கின்றன. சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து பிரித்தறிவிக்கக்கூடியது என்று கூறிவிட்டு ரப்பு சொல்கிறான், யார் அந்த மாதத்தை அடைய பெறுவார்களோ, யார் அந்த மாதத்தை அடைய பெறுவார்களோ, அதாவது அந்த மாதம் வரும் பொழுது யார் வந்து உள்ளூரில் இருப்பார்களோ, புரியுதுங்களா? ஃபமன் ஷஹித மின் குமுஷஹர் ஃபல் யஸ்முஹு, அவர்கள் உடனே நோன்பை ஆரம்பித்து விடட்டும். அப்ப இந்த இரண்டு வசனங்கள் மூலமாக ரமதானுடைய நோன்பு என்பது ஒரு கட்டாயமான கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ஹதீஸிலிருந்து ஒரு ரெண்டு ஹதீஸ உஸ்தாத் ஆசிரியர் அவர்கள் நமக்கு இங்கே பதிய வைக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் என்ன? புகாரியுடைய ஹதீஸ். இது நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அல்லது மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து விஷயங்களின் மீது அல்லது ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாம் என்று சொன்னால், ஒருவர் முஸ்லீம் என்று சொன்னால், ஒருவர் இஸ்லாம் என்ற கட்டடத்துக்குள் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஐந்து கண்டிப்பா இந்த ஐந்தை அவர் செய்தாகும். புரியுதா? அதுல ஒன்று என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது ஜகாத்தை கொடுப்பது. நான்காவது ஹஜ் செய்வது. ஐந்தாவது ரமதான் மாதத்திலே நோன்பு வைப்பது. அப்ப இந்த ஹதீஸில் இருந்தும் நமக்கு வெளிப்படையாகவும் தெளிவாகவும் தெரிய வருவது, கண்டிப்பா நோன்பு என்பது முஸ்லிம்கள் மீது கட்டாயமான கடமை. இது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஐந்தையும் எந்த வரிசையில கொண்டு வர்றாங்க? ஷஹாதாவை கொண்டு வந்தாங்க, அதோட சேர்த்து தொழுகையை கொண்டு வந்தாங்க, ஜக்காத்தை கொண்டு வந்தாங்க, ஹஜ்ஜை கொண்டு வந்தாங்க, சௌம் ரமதானை கொண்டு வராங்க. இப்ப இந்த அஞ்சுமே ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா இந்த அஞ்சும் அவர்கிட்ட இருக்கணும். எப்படி? இஸ்லாமுக்குள்ளார வருவதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார வருவதற்கு அவர் ஷஹாதாவை சொல்லணும். சொன்னாதான் இந்த மார்க்கத்துக்குள்ளாரே வர முடியும். சொன்னதுக்கு பிறகு இந்த ஷஹாதாவை முறிக்கக்கூடிய எந்த செயல் அவர் செஞ்சிருக்க கூடாது. ஒருவர் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பா இந்த ஷஹாதாவை எடுத்ததுக்கு பிறகுதான், ஷஹாதாவை மனப்பூர்வமா சொல்லியதற்கு பிறகுதான் அவர் முஸ்லீமாக ஆக முடியும். சரி, முஸ்லீமாக ஆகிவிட்டாரு, வாழ்நாள் எல்லாம் இந்த ஷஹாதாவிற்கு ஆப்போசிட்டா எதிரா இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் செய்திடக்கூடாது. நம்ம ஏற்கனவே அகீதாவுடைய பாடத்துல அதை படிச்சிருக்கிறோம். சொல்லிடுறாரு, வந்துடுறாரு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா திரும்ப கோயிலுக்கு போறாரு, திரும்ப தர்காவுக்கு போறாரு, அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு வழிபாடு செய்யறாரு. அப்ப அந்த ஷஹாதாவை உடைச்சிடறாரு. சரி, இரண்டாவதாக அவர் தொழுகையை நிலைநிறுத்தணும். அடுத்து ஜக்காத் கொடுக்கணும். இப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஷால்லா நோன்புக்கு பிறகு அந்த தொழுகையுடைய படத்தை படிப்போம். தொழுகை என்பது இப்ப நோன்பு மாதிரி கிடையாதுங்க. சரியா? தொழுகை என்பது எப்படின்னு சொன்னா, நோன்பு வந்து ரமதான் மாசத்துல மட்டும்தான் கடமை. தொழுகை எப்படி கடமை? ஒவ்வொரு நாளும் கடமை. தொழுகை என்பது இரவு பகல் எல்லா நேரங்களிலையும் ஐந்து நேர தொழுகைகளை தொழுதி ஆகணும். அதே போல நோன்பு என்பது உள்ளூர்ல இருக்கும் போதுதான் அவர் கண்டிப்பா வைக்கணும், வெளியூர் போயிட்டா மன்னிக்கப்பட்டது. தொழுகை அப்படியா கிடையாது, உள்ளூர்ல இருந்தாலும் தொழுகணும், வெளியூருக்கு போனாலும் தொழுகணும். ஏன், போருக்கே போனாலும் அங்கேயும் தொழுகணும், போருக்கு போனா கூட அங்கேயும் அவர் தொழுகணும், தொழுகை அவரு விடக்கூடாது, சரியா? அதே போல இந்த நோன்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த நோன்பு என்பது அதை வைப்பதற்கு உடல் வலிமை இருக்கணும் என்பதாக ஒரு கண்டிஷன் இருக்கு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, உங்களுக்கு எந்த அளவு உடல் வலிமை இருக்குதோ அந்த அளவு கண்டிப்பா வச்சு ஆகணும். இந்த பருவ வயதை அடைந்திருப்பது என்பது அது எல்லாத்துக்கும் உள்ளது, ஏன்னா குழந்தை சிறுவர்கள் மீது அவர்கள் மீது சிரமம் கொடுக்க முடியாதே, அதனால சிறுவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அது பின்னாடி ஹதீஸ்ல வரும். எப்ப ஒன்ஸ் அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்களோ, அந்த சிறு பிராயத்திலிருந்து பெரியவராக ஆகிவிட்டார் என்ற அந்த பருவ வயதிற்குள் அவர் நுழைந்து விடுகிறாரோ, அதுக்கு பிறகு அவருடைய மௌத்து வரைக்கும் தொழுக கடமையாகிட்டே இருக்கும். புரியுதா? இப்ப எந்த அளவுக்கு அவருக்கு உடல் வலிமை இருக்கோ, நின்று தொழ முடிஞ்சா நின்று தொழுகணும், ஒருத்தரால நிக்க முடியலையா உட்கார்ந்து தொழுகணும், உட்காரவும் முடியலையா படுக்கதான் முடியுமா படுத்து தொழுகணும். அப்ப எந்த ஒரு நிலையிலையும் தொழுகை என்பது விடு, அதாவது அதை வந்து தவற வச்சிட முடியாது. அதே போல இப்ப நோன்புல பாருங்க, அந்த காரணங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும்னு சொன்னோம். இப்ப உதாரணமா ஒருத்தர் நோன்பு வைக்கிறதுக்கு இருந்தாரு ராத்திரில, திடீர்னு அவருக்கு வந்து காய்ச்சல் ஆயிடுச்சு, அன்றைய பகல் அவர் நோன்பு வைக்க தேவையில்லை. இன்னும் உதாரணத்துக்கு ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார், காலையில நோன்பு வச்சிட்டார், சஹர்லாம் சாப்பிட்டாரு, நீயத்து வச்சுட்டாரு, நுகர நேரத்தில் அவருக்கு மயக்கமாயிருச்சு, காய்ச்சல் அதிகமாயிருச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. இப்ப இவர் மருந்து சாப்பிட்டே ஆகணும், பிரச்சனையா போயிடும், ஒன்னும் தப்பு கிடையாது, நோன்பு விட்டுடலாம், மருந்து சாப்பிட்டு இவர் நோன்பு விட்டுடலாம். இப்ப இந்த மாதிரி நோன்புல வந்து நிறைய சலுகைகள் இருக்கு, ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கான்னு சொன்னா கிடையாது. நீங்க கண்டிப்பா அந்தந்த வக்துக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி நீங்க தொழுதே ஆகணும், சரியா? அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள். அப்ப இரண்டாவது இபாதத்து தொழுகை இருக்குது, அது வந்து இப்படிப்பட்ட ஒரு கடமையாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அடுத்து மூன்றாவது கடமை என்ன, ஜக்காத். இப்ப தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்க, பணக்காரங்க மட்டும்தான் தொழுகணும், ஏழைங்களுக்கு தொழுகை தேவையில்லை, ஓய்வா இருக்கிறவங்க மட்டும் தொழுதா போதும், கஷ்டப்படுற ஏழைகள் எல்லாம் அவங்க வந்து தொழுகை தேவையில்லை, அல்லது முதலாளிகள் மட்டும் தொழுதா போதும், வேலை செய்யறவங்களெல்லாம் தொழுக முடியாது அப்படி இருக்கானா, கிடையாது, எல்லாருமே தொழுதாகணும். ஆனா ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, யாரிடத்துல செல்வம் இருக்குதோ அவர்கள் ஜக்காத்து கொடுத்தா போதும், அவங்க தான் ஜக்காத்து கொடுக்கணும். வறியவர்கள் மேல ஜக்காத்து கடமையா கிடையாது, ஆனா தொழுகை அப்படி கிடையாது, எல்லாரும் மேலையும், புரியுதா? அதே போல ஜக்காத் என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான், தொழுகை என்பது எப்படி வாழ்நாள் ஃபுல்லா டெய்லி நம்ம தொழுது கொண்டே இருக்கணும். சரி, அடுத்ததாக ஹஜ், புரியுதா? இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொருளிலும் வசதி இருக்கிறதோ, உடலிலும் வலிமை இருக்கிறதோ, போயிட்டு வரக்கூடிய அந்த பாதை, பயணத்தினுடைய தூரம், அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த நாடுகள், அங்கேயும் அவருக்கு பாதுகாப்பு இருக்குமோ அப்பதான் அவர் மேல ஹஜ்ஜே கடமையாகும். காசு இருக்கு, உடல் வலிமை இல்லை, அப்ப அவர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, அவர் தன் சார்பா யாரையாவது ஹஜ்ஜுக்கு அனுப்பிடணும். உடல் வலிமை இருக்கு, காசு இல்லை, அவர் மேலேயும் ஹஜ்ஜு கடமை இல்லை. காசும் இருக்கு, உடல் வலிமையும் இருக்கு, ஆனா போகக்கூடிய நாடுகள்ல பயங்கரமான கலவரங்கள், சண்டை சச்சரவுகளா இருக்குது, உயிருக்கு ஆபத்து கிடையாது, உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, அப்ப அவர் மேல ஹஜ்ஜு கடமையாகுமா? அப்பயும் கடமையாகுது. இப்ப என்ன சொல்ல வர்றோம், இந்த அஞ்சுமே அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல கட்டாய கடமைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு கடமையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஷஹாதா, இது யார் யார் மேலமா கடமை? தொழுகையை விட பெருசு. இது எதை விட பெருசு? தொழுகையை விட பெருசு. வாழ்நாள்ல இத ஒருத்தர் கண்டிப்பா ஒரு தடவையாவது அவர் சொல்லியே இருக்கணும். அதற்கு பிறகு இது இதை முறிக்கக்கூடிய இதற்கு எதிரான எந்த ஒரு காரியத்தையும் அவரு வாழ்நாள் அதன் பக்கம் நெருங்கிவிடவே அவர் கூடாது. சரி, அடுத்து தொழுகை, அதை பத்தி சொன்னோம். அடுத்து ஜகாத், அடுத்தது ஹஜ், அப்புறம் நோன்பு. அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டாய கடமைகள்ல இதை கொண்டு வந்திருப்பதிலிருந்து அப்ப மற்ற கடமைகளுக்குண்டான சட்டம் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ஒருவர் இந்த மார்க்கத்தில் நோன்பு கடமை என்று தெரிஞ்சும், பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, நோன்பு கடமை என்று தெரிஞ்சதுக்கு பிறகும் ரமதான் மாசத்தினுடைய பகல்ல அவருக்கு நோய் இல்லை, வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உள்ளூர்ல தான் இருக்கிறாரு, இருந்தும் அவர் நோன்பு வைக்க மாட்டேன்னு மறுத்தார் என்றால் அவர் காஃபிரா போயிடுவார். நோன்பு வைக்க மாட்டேன் என்று அவர் மறுத்தார் என்றால் அப்ப அந்த நோன்பு கடமை என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நோன்பு கடமைன்னு ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? நோன்பு வச்சிருப்பார். புரியுதா? அடுத்து இன்னொரு ஹதீஸ் இமாம் அவங்க சொல்றாங்க. அது என்ன ஹதீஸ்? ஒருத்தர் கிராமத்திலிருந்து வர்றாரு, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதுக்கு வர்றாரு. இந்த கிராமவாசிகள் சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, துணு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வரும்போது ஏதாவது பேசிக்கிட்டு, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்து பாட்டு ஏதாவது அதை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அவர் ஏதோ பேசிக்கிட்டு வர்றாரு, ஆனா அவர் என்ன பேசுறாருங்கிறது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியல. கிராமத்துக்காரங்களுடைய மொழியும் அந்த பேசக்கூடிய துணியும் வேற மாதிரி வேறையும் இருக்கும். அப்ப அப்படியே அவர் பேசிக்கிட்டே வந்து கடைசியில ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து உட்கார்ந்த போது அப்பதான் அவர் தெளிவா கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிறான். அப்ப ஏற்கனவே அவர் ஷஹாதா சொல்லிய மனிதரா இருந்தார், அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி அவர் கேட்டு வராரு. அப்ப அதனால இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதாவை பற்றி பதில் சொல்லல. பதில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? நேரடியா தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. நேரடியா தொழுகையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து சொல்றாங்க, ஒவ்வொரு பகல்லையும் இரவுலையும் 5 நேர தொழுகைகளை தொழுகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த 5 நேரம் அதெல்லாம் விளக்கம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும், இப்படி இதானே, அவ்வளவுதானே ரசூல்லா, இதுக்கு மேல எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்லான தொழுகங்கிறது இந்த 5 தான், இந்த 5ல இவ்வளவு ரக்காத்து தான். புரியுதா? ஆனா நீங்க நஃபிலா தொழுகிறதா இருந்தா பிரச்சனை இல்லை, அது வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் தொழுகலாம், ஆனா ஃபர்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, அடுத்து வேற என்ன செய்யணும் என்று கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாருங்க ரமதான் மாசம் வந்தா நோன்பு வச்சிடணும் அப்படின்னு கேட்கிறார் சொல்றாங்க. அந்த மனிதர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், அப்ப ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்து விட்டால் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கட்டாயமான நோன்புனா அந்த ரமதான்ல வச்சா போதும், அதுக்கு பிறகு நீ நோன்பு வைப்பதாக இருந்தா அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது, அது வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி ரசூல்லா. அடுத்து அந்த மனிதர் கேட்கிறார், யார் ரசூல்லா வேற என்ன செய்யணும் அப்படின்னு, நீ ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்ப ஜக்காத்துனா என்ன, ஏது, எவ்வளவு, அதெல்லாம் அவருக்கு சொல்லப்படுது. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, யார் ரசூல்லா, அப்ப இந்த கட்டாயமான ஜக்காத் இது கொடுத்தா போதுமா, இதானா அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இது வந்து கட்டாயம், இதுக்கு மேல நீ ஏதாவது செய்யறதா இருந்தா அது உபரியா, உன் புறத்திலிருந்து உன்னுடைய விருப்பத்தோட நீ செய்யறது, அதுக்கு அளவு கிடையாது அப்படிங்கிறாங்க. இத கரெக்டா கேட்டுட்டு அந்த மனிதர் ரசூல்லாவுடைய சபையிலிருந்து எந்திரிச்சு வெளியே போறார். வெளியே போகும்போது அந்த மனிதர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா, ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் எதை கேட்டேனோ அதில் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், கரெக்டா அப்படியே அதுல என்ன சொன்னாங்களோ அதை நான் கரெக்டா சரியா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லி எந்திரிச்சு போறார். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அஃப்லஹ இன் சதக, இவர் சொன்னது போன்று உண்மையாக நடந்து கொண்டார். சொன்னது போன்று என்ன சொன்னாரு, 5 தொழுகைய கரெக்டா தொழுதுருவேன், நோன்பு வச்சிருவேன், ஜகாத்தை கொடுத்துருவேன், இதுக்கு மேல நான் எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். அப்ப இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. முதல்ல குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப குறைக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்க என்ன ஆயிடுச்சு, எந்த ஒரு வக்தையும் விட மாட்டேன், ரமதானுடைய நோன்ப நான் விட மாட்டேன், என் மீது கடமையான ஜகாத்தையும் நானு விட மாட்டேன்னு வந்துருச்சு. அப்ப நான் கூட்டவும் மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப கூட்ட மாட்டேன்னா என்ன, ஃபர்து ஃபஜ்ருக்கு 2 ரகாத்துனா நான் 3 ரகாத்தா தொழ மாட்டேன், கரெக்டா தொழுவேன், நீங்க எப்படி சொல்லிக் கொடுத்தீங்களோ அப்படி தொழுவேன், லொஹருக்கு 4 ரகாத்துன்னு சொல்லிக் கொடுத்தீங்க, நான் கரெக்டா 4 ரகாத்தான் தொழுவேன், அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு. புரியுதா? இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு, இப்ப ஜக்காத்து நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இதுக்கு இந்த அளவுன்னு சொல்லிட்டு அதுல குறைக்கவும் மாட்டேன் கூட்டவும் மாட்டேன். ரமதான் மாச நோன்பு 29 நாள்னா 29, 30னா 30, என் இஷ்டத்துக்கு நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், அதெல்லாம் கரெக்ட். இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, இந்த பாருங்க ரசூல்லா ஃபருதுகளை கரெக்டா செஞ்சிட முடிஞ்சா நஃபில பத்தி எனக்கு நீங்க பிடிக்க கூடாது, சுன்னத்து நஃபில பத்தி நீங்க வந்து என்னிடத்துல கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுக்கு மேல நான் கூட்ட மாட்டேன்னு என்ன அர்த்தம், அதுக்கு இன்னொரு அர்த்தம், இந்த என்ன ஃபருதோ அதுல எந்த விதமான அலட்சியமும் இல்லாம நான் சரியா செஞ்சிருவேன். ஏன்னா ரசூலா என்ன சொன்னாங்க, இதுக்கு மேல் நீ விருப்பத்தோடு செய்தால் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவர் என்ன சொன்ன, அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுவே பெருசுங்கிற மாதிரி அவர் விளங்கி வச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வந்து வந்து பூர்த்தி ஆயிடாது. இப்ப உடனே இந்த ஹதீஸ் இப்படி சேரும் பொழுது சில பேருக்கு மண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா நமக்கு தகுந்த ஹதீஸ் கிடைச்சிச்சுப்பா, என்ன சுன்னத்து தொழுவாம இருக்கிறதுக்கு, நஃபில் தொழுவாம இருக்கிறதுக்கு, நஃபில் நோன்பு வைக்காம, நேத்து தான் படிச்சோம் நஃபில் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப இந்த இருக்கு ஹதீஸ் முடிஞ்சு போச்சு, இனி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் மண்டையில நல்லா ஓடும். என்ன புரிஞ்சா ஓடுச்சா இல்லையா, சும்மா சொல்லக்கூடாது, யாருக்குமே ஓடல. அப்ப எல்லாரும் அவளியா என்ன தவிர கவனிங்க. இத பாருங்கம்மா, இப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மிகப்பெரியவர், இந்த ஃபர்த உண்மையிலேயே அல்லாஹ் கடமையாக்கியதை போல ஃபர்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது மாதிரி அப்படியே கரெக்டா செய்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது என்னமோ சொர்க்கத்துக்கு போறதுக்கு 100% போதும். ஆனா நம்ம நாம் செய்யக்கூடிய ஃபர்து அந்த நிலையில இருக்கா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில இருக்கா? இப்ப இந்த சஹாபி ரசூல்லா இடத்துல கேட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க படிச்சாரு, இவர் எப்படி அந்த ஃபர்தை நிறைவேற்றினாரோ அந்த மாதிரி நம்மளால நிறைவேற்ற முடிகிறதா? தக்பீர் கட்டினவனே காண போயிடுறோம் சரியா, அதே போல அந்த தொழுகையை தொழுகும் பொழுதும் அதனுடைய ருக்குனுகள் ஷரத்துகள் வாஜிபுகள் எதை பேணுறோம் எதை விடுறோங்கிறது நமக்கே தெரிய மாட்டேது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் கொடுக்கும் போது ரொம்ப பேருக்கு ஃபாத்தியா சூரா ஓதணுமாங்கிறதே சந்தேகமா இருக்கும். எப்படி ரொம்ப இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் 9 ரக்காத்துல ஒன்னா சேர்த்து தொழுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம தொழுதுன்னு வச்சுக்கோங்க, 9 ரக்காத்து ஒன்னா தொழ முடியுமா, 7 ரக்காத்து ஒன்னா தொழ முடியுமா? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? இடையில உட்காரவே கூடாதுங்க, இடையில உட்காராம 7 ரக்காத்து தொழுவணும். 2 ரக்காத்துலேயே இப்போ ஞாபகம் மறதியா இருக்கு, இது 1 ரக்காத்தா 2 ரக்காத்தான்னு சொல்லி, 4 ரக்காத்துல அவ்வளவுதான், 3 ரக்காத்துக்கு வந்தவனே 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா இப்படி நிலைமையில இருக்கு. நிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதிரி வீக்கா இருக்கிறோம். சலாம் கொடுத்து முடிச்ச உடனே ரொம்ப பேருக்கு ஞாபகமே இருக்கிறது இல்ல, 1 ரக்காத்துல என்ன ஓதணும், 2 ரக்காத்துல என்ன ஓதணும், சுபஹான ரப்பியல் அஆலா கரெக்டா சொன்னமா, சுபஹான ரப்பியல் அஆலா கரெக்டா சொன்னமா, எந்த திக்ரை செஞ்சோம், எந்த இஸ்திக்பாரை செஞ்சோம், ஒண்ணுமே, ஏதோ நின்னோம் எழுந்தோம் குனிந்தோம் திரும்பினோம் தொழுகை முடிந்தது. இப்படி இருக்கிற நம்ம இந்த ஹதீஸின்படி அமல் செஞ்சா என்ன ஆகும் சொல்லுங்க. ஆமா நீங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு வச்சுங்க, இல்ல நான் வந்து அப்படி தொழுகிற ஃபர்த, ஒரு ஃபர்த தொழுகிறதுக்கு 15 நிமிஷம் எனக்கு ஆகுது, புரியுதா சொல்லுங்க பார்க்கலாம், என்னைக்காவது ஃபர்து 15 நிமிஷம் தொழுதுருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஃபஜ்ரு தொழுகையை 15 நிமிஷம் தொழுதவங்க யாருன்னு சொல்லிட்டு கை தூக்குங்க, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எங்கேயாவது தப்பி தவறி அந்த காலத்தில் ஹரம் ஷரீஃப் போயிருந்தா தொழுதுருப்பீங்க. 15 நிமிஷம் ஃபஜ்ரு தொழுதோம், தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு ஃபஜ்ரு தொழுகையினுடைய ஃபர்து 2 ரக்அத்தை முடிக்கிறதுக்கு. அப்ப எல்லாம் இப்படி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, என்னமா இப்படி இருக்கு நிலைமை. இந்த ஃபர்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஃபர்தை முதல்ல பார்க்க சொல்லுவோம், அந்த ஃபர்துல குறை இருந்தால் சுன்னத்துகளை கொண்டு நஃபில்களை கொண்டு பூர்த்தி ஆகுங்கன்னு பார்ப்போம், புரியுதா? இதை விளங்கணும். நம்ம இந்த ஹதீஸை படிச்ச உடனே அப்பா நமக்கு வந்து விடுதலை கொடுத்தாரியா இந்த சஹாபி, இந்த சஹாபி நமக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அஃலஹ இன் ஸதக, இவர் சொன்ன மாதிரியே இவர் அப்படியே சரியா நடந்து கொண்டால், புரியுதா, கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேங்கிறார்ல அந்த மாதிரி உண்மையா இவர் சொன்னது போலவே நடந்து கொண்டால் கண்டிப்பா இவர் வெற்றியாளர் தான், அதாவது சொர்க்கவாசி தான். ஃபர்தை செய்து முடிப்பதே, சரியாக ஃபர்தை நிறைவேற்றுவதே சொர்க்கத்துக்கு போதுமான ஒன்று, புரியுதா, அது கரெக்டா இருந்தாலே சொர்க்கம் கிடைச்சு போயிடும். அடுத்து அடுத்து நீங்க சுன்னத்துகள் நஃபில்களை எவ்வளவு செய்றீங்களோ அல்லாஹ்வுக்கு நீங்க நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதே புகாரியுடைய ஒரு அறிவிப்புல அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபர்துகளை தவிர வேறு ஒரு சிறந்த வழி இல்லை என்னை நெருங்குவதற்கு. ஃபர்துகளை தவிர வேறு ஒரு சிறந்த வழி இல்லை என்னை நெருங்குவதற்கு. அப்ப முதல்ல அல்லாஹ்வை நெருங்குவதா இருந்தா அதற்கு நாம் முதல்ல செய்ய வேண்டிய சரியா செய்ய வேண்டியது எதை, ஃபர்துகள். ஃபர்துகளை பாழாக்கிக்கிட்டு நீங்க நஃபில்களை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது, புரியுதா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பிறகு எவ்வளவு நஃபிலான வணக்கத்தை அடியான் செய்கிறானோ அவன் எனக்கு அவ்வளவு நெருக்கமாக கொண்டே இருக்கிறான், புரியுதா. அவன் கடைசியில அவனுடைய பார்வையாக, அவனுடைய செவியாக, அவனுடைய கையாக, அவனுடைய காலாக நான் ஆகிவிடுகின்றேன், அதாவது என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக அவன் நடக்க மாட்டான், புரிஞ்சுச்சா. அடுத்து பாருங்க, இஜ்மா ஏகோபித்த முடிவு, அதை பற்றி இமாம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, முஸ்லிம்கள் எல்லாருடைய ஏகோபித்த கருத்து என்னன்னா, ரமதான் மாசத்துல நோன்பு வைப்பது கட்டாயம், யார் அந்த நோன்பை கட்டாயம் என்பதை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். ஒருத்தருக்கு தெரியல புதுசா இஸ்லாமுக்கு வந்திருந்தாரு, அல்லது முஸ்லீம் தான், முஸ்லீம் குடும்பத்துல தான் பிறந்திருந்தாரு, ஆனா முஸ்லீம்களை விட்டு தூரமா வசிக்கிறாரு, அவருக்கு தெரியவே இல்லை. அப்ப நம்ம அவருக்கு எடுத்து சொல்லுவோம், நோன்பு வைப்பது கட்டாயம், ஃபர்து, நீ வைக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லுவோம். அவர் ஏற்றுக்கொண்டு வைத்து விட்டால் அவர் முஸ்லீமாக கணிக்கப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். இல்ல அவர் மேலும் மறுக்கிறார் என்று சொன்னா அவருடைய சட்டம் என்ன, அவர் காஃபிர் ஆயிடுவார், முர்த்தத் ஆயிடுவார். அவருக்கு திரும்ப விளக்க சொல்லுவோம், அவர் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று சொன்னா அப்ப முர்த்தத்ங்கிற அடிப்படையில இஸ்லாமிய மன்னர் அவரை கொலை செஞ்சிருவார், புரியுதா. அவருடைய தண்டனை என்ன, சிரச்சேதம், அவரை வந்து கழுத்தை வெட்டிடுவாங்க. ஏன், அவர் குரானிலிருந்தும் சுன்னத்திலிருந்தும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமை என்று அறியப்பட்ட ஒரு சட்டத்தை அவர் ஏற்க மறுத்த காரணத்தினால அவர் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவராக ஆகிவிடுவார், புரியுதுங்களா.